கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக.
அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தர் என்னைப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடைய என்றுமே நான் தாழ்ச்சியடைய என்றுமே நான் தாழ்ச்சியடைய என்றுமே கர்த்தர் என்னைப்பராய்.
கசந்த மாறா வழியாக இறைவன் உன்னை வழி நடத்தினால் அங்கே மதுரமாக்கும் மரமும் நிச்சயம் உண்டு என்பதை மறவாதே. முடியாது என்ற பாறாங்கல்லை எளிதாக புரட்டி தள்ளும் நெம்புகோலே உனது விசுவாசமாகும். நீ வாழாத வாழ்வை பிறருக்கு வற்புறுத்தாதே, அது நகைப்பாகிவிடும். அறிவு நல்லவனுக்கு அலங்காரத்தை கொடுக்கிறது, மற்றவர்களுக்கோ அகங்காரத்தை கொடுக்கிறது. குணத்தில் சிறந்தவன் பயமின்றி பேசுகிறான், ஆனாலும் பணிவின்றி பேச மாட்டான். நேரத்துக்கு ஏற்ப நிறம் மாறுகிறவர்கள் உண்மைக்கு ஏற்ப ஒருவரையும் மாற்ற முடியாது.
பெற மறுக்கப்படும் பரிசு யாருக்கு சொந்தம்? பல போர்க்களம் பார்த்த ஒரு வயதான பெரும் வீரர் போர்க்கலையிலிருந்து ஒதுங்கி கிராமத்தில் தங்கி இளைஞர்கள் பலருக்கு பயிற்சி தந்து கொண்டிருந்தார். வயதானாலும் எந்த எதிராளியையும் தோற்கடித்துவிடும் உடல் வலிவும் மனபலமும் அவருக்கு இருந்தது. ஒரு இளம் வீரன் அந்த கிராமத்திற்கு வந்தான். இந்த முதிர்ந்த போர் வீரரை வீழ்த்தி முதன்மை வீரன் என தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள துடித்தான். அவனுக்கு உடல் பலம் மட்டுமல்ல, எதிராளியின் பலவீனத்தை கண்டுபிடித்து அவனை வீழ்த்தும் அசாத்திய திறமையும் இருந்தது. தன் பேச்சால் எதிராளியை தூண்டிவிட்டு முதல் தாக்குதலுக்காக காத்திருப்பான். அதில் எதிராளியின் பலவீனம் அறிந்து பலமாக தாக்கி எடுத்த எடுப்பில் வீழ்த்துவதுதான் அவன் சண்டை யுக்தி. கிராமத்தில் வயதான வீரரின் பயிற்சி கூடத்திற்கு வந்த வீரன் தன் திட்டத்தை சொன்னான். இவனுடன் போட்டியிடுவதை வயதான வீரர் விரும்பவில்லை. ஆனால் வருபவனுக்கும் தன் மாணவர்களுக்கும் ஒரு பாடம் கற்றுத்தர விரும்பினார். இளம் வீரனின் சவாலை ஏற்பதாக அறிவித்தார். நகரின் நாற்சந்தியில் மோதல் களம். களத்திற்கு வந்ததும் இளம் வீரன் முதியவரின் கோபத்தை தூண்டிவிட மிக கேவலமான வார்த்தைகளால் திட்டினான். அவரது முகத்தில் காரி உமிழ்ந்தான். சிறு கற்களை வீசினான், மண்ணை வாரி இறைத்தான். அவரை அவமானப்படுத்தி கோபப்படுத்தி தன் தாக்குதலை துவங்கலாம் என்பது அவன் நோக்கம். ஆனால் வயதான வீரரோ அசைவற்று அமைதியாக நின்றிருந்தார். கடைசியில் களைத்து போய் தோற்றுவிட்ட மனதுடன் அந்த இளைஞன் களத்திலிருந்து வெளியேறினான். இளைஞர்கள் அனைவரும் தங்கள் குருவை சூழ்ந்து கொண்டனர். என்ன இது, எப்படி இந்த அவமானத்தை பொறுத்துக் கொண்டீர்கள்? நீங்கள் தோற்றிருந்தாலும் கூட பரவாயில்லை, பதிலுக்கு உங்கள் வாளை உருவி அவனுடன் மோதியிருக்கலாமே. இப்படி அமைதியாக இருந்து எங்களை அவமானப்படுத்தி விட்டீர்களே குருவே என்றனர். குரு அதே அமைதியுடன் அவர்களை ஏற இறங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். யாராவது உங்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புகின்றார்கள் என வைத்துக் கொள்வோம். அவர்களில் உங்கள் எதிரிகளும் இருக்கலாம். அந்த பரிசு மோசமானதாகவும் இருக்கலாம். அந்த பரிசை நீங்கள் பெற மறுத்துவிட்டால் அது யாருக்கு சொந்தம்? கொடுத்தவருக்கே சொந்தமாக திரும்பிவிடும் என்றனர் சீடர்கள்.
சமாதானத்தை ஏற்படுத்தும் பொய். அரசர் ஒருவரிடம் குற்றவாளி ஒருவரை சிலர் கொண்டு வந்து நிறுத்தினர். அரசே, இவன் வேற்று நாட்டைச் சேர்ந்தவன், நமக்கு புரியாத மொழி பேசுகின்றவன் என்று சொல்லி அக்குற்றவாளி செய்த குற்றத்தை அரசரிடம் விவரித்தனர். அதை கேட்ட அரசர் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்தார். உடனே அக்குற்றவாளி தனது மொழியில் அரசரை திட்டினார். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அமைச்சரை அருகில் அழைத்து இவன் என்ன சொல்கின்றான் என்று கேட்டார் அரசர். ஒரு கணம் சிந்தித்த அமைச்சர், அரசே, கோபத்தை அடக்கி பிறரை மன்னிப்பதே சொர்க்கம் என்கின்றான் என்று சொன்னார். சற்று சிந்தித்த அரசரின் மனம் மாறியது. பின்னர் அங்கிருந்தவர்களிடம், இக்குற்றவாளிக்கு நான் கொடுத்த தண்டனையை தள்ளுபடி செய்கின்றேன், இவனை மன்னித்து விடுகின்றேன் என்றார். அருகில் நின்று கொண்டிருந்த மற்றொரு அமைச்சருக்கு இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மெல்ல அரசர் காதருகில் சென்று, அந்த அமைச்சர் சொன்னது பொய், இப்போது நான் உங்களிடம் சொல்வதுதான் உண்மை, இந்த அந்நியன் உங்களை தனது மொழியில் கோபமாக திட்டினான் என்றார். புன்னகையோடு இந்த அமைச்சரை பார்த்த அரசர், அமைச்சரே, நீங்கள் கூறிய உண்மையை விட அந்த அமைச்சர் கூறிய பொய் எனக்கு மகிழ்வை தருகின்றது என்றார். உண்மையை சொன்ன அமைச்சர் உறைந்து போய் நின்றார். மீண்டும் அரசர் சொன்னார், சமாதானத்தை ஏற்படுத்தும் பொய் சண்டைகளை ஏற்படுத்தும் உண்மையை விட மேலானது என்று. அரக்கன் ஒருவன் தினமும் ஒருவரை பிடித்து உண்ணும் பழக்கத்தை கொண்டிருந்தான். ஒரு முறை ஒரு அந்தனரின் குடும்பத்தினர் அவனிடம் சிக்கிக் கொண்டனர். அரக்கன் அவர்களிடம், உங்களில் ஒருவர் எனக்கு இரையாக வேண்டும் என்றான். அந்தனர் அவனிடம், எனது மனைவி நோயாளி, அவரை தின்றால் அந்த நோய் உன்னையும் பற்றும், நான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் உள்ளேன், மூத்த மகன் மேல் எனக்கு பாசம், இளையவன் மேல் என் மனைவிக்கு பாசம், அதனால் நடுவில் உள்ள மகனை எடுத்துக்கொள் என்றார். அரக்கனும் சம்மதித்தான். அந்த மகனை தன்னருகே இழுத்த போது அவன் சிரித்தான், பிறகு அழுதான். எனப்பா, முதலில் சிரித்தாய், பிறகு அழுகின்றாய், எதற்காக அப்படி செய்தாய் என்று அரக்கன் கேட்டார். அரக்கனே, மனிதர்களை உண்பது ராட்சதர்களுக்கு இயல்பு, அதில் தவறில்லை. ஆனால் பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் என்னை உனக்கு உணவாக்க முனைந்த இந்த பெற்றோரை எண்ணினேன், யார் ராட்சதர் என்ற சந்தேகம் வந்துவிட்டது, அதனால் சிரித்தேன். இருப்பினும் பெற்றவர்களை பிரியப் போகின்றோமே என்ற வேதனையால் அழுதேன் என்றார். இந்த விளக்கம் கேட்டு அரக்கனே இறங்கிவிட்டான். அவனையும் விடுவித்தான். ஆம், அரக்கனிடமும் இரக்கம் உள்ளது.
எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். 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 எனக்காக யாவும் செய்து முடிக்கும் ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் நிலையான இயேசுவா,
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்வது அருள் தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். திருப்பாடல் 31:3 திருவசனம். என் கற்பாறையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று சங்கீதக்காரர் மன்றாடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் நடந்து செல்லுகின்ற பாதையிலே வெளிச்சத்தையும் பாதுகாப்பையும் நாம் விரும்புகின்றோம். ஆகவேதான் சங்கீதக்காரர் கூட எவ்வாறு மன்றாடுகிறார் என்றால், உமது பேரன் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். நமது வாழ்க்கையில் பாருங்கள், நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியானதா பிழையானதா, இதில் என்ன தீங்கு வரும், இதில் என்ன ஆபத்து வரும் என்றெல்லாம் பல முறைகளிலே நாம் சிந்திக்கிறோம், பயப்படுகிறோம். இந்த சூழலிலேதான் இந்த இறை வார்த்தை நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை தருகிறது. அதாவது, ஒவ்வொரு நாளும் நமது நாளை ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைய நாளிலே நீரை எனக்கு வழியாக இருக்கும், வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று சொல்லி நாம் மன்றாடும் பொழுது, இறைவனே நமக்கு வழியாக வழிகாட்டும் தெய்வமாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். விடுதலை பயண நூல் அல்லது யாத்திரை ஆகமம் 13:21 திருவசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இஸ்ராயேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வழிநடத்தி கொண்டு கடவுள் வரும் பொழுது, அவர்களுக்கு பாருங்கள், பகலிலே அவர் மேகத்தூணாக இருந்தாராம். அதாவது, பகலிலே மேகத்தூணாக இருந்தார் என்றால் அதிக வெக்கை அல்லது கால சூழல் அவர்களை பாதிக்காதபடி அவர்தாமே அவர்களுக்கு ஒரு குளிர்மையான மேகமாக இருந்து அவர்களை வழி நடத்தினார். அதுபோல இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இரவில் வழி தெரியாமல் இருக்கும் பொழுது, இரவிலும் அவர்கள் நடந்து செல்வதற்கு இறைவன் நெருப்பு தூணாக ஒரு ஒளியாக இருந்து அவர்களை வழி நடத்தினார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக இறைவன் அவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பார்த்தீர்களா, நம் கடவுள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் என்பதை நாம் பார்க்கிறோம். பகலிலும் நம்மோடு இருந்து நடத்துகிறார், இரவிலும் நம்மோடு இருந்து நடத்துகிறார். பகலிலும் இரவிலும் நமக்கு முன் சென்று நம்மை வழி நடத்துகிறார் என்று திருமறை கூறுகிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் முன் செல்லும் பொழுது பாருங்கள், அவர் இரும்பு தாழ்பார்களை உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். செப்பு கதவுகளை முறித்து தகர்த்தெறிந்து கடவுள் உங்களை வெற்றியோடு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே 6 திருவசனத்திலே இயேசு கூறினார், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று கூறினார். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளே நமக்கு வழியாக வந்தவர். நாம் நடந்து செல்லுகிற பாதையை அவரே உண்டாக்கி அந்த பாதையாக இருந்து கரடுமுரடான நேரத்திலே, மேடு பள்ளம் வருகின்ற நேரத்திலே நம்மை பாதுகாத்து ஏந்தி சுமந்து நம்மை வெற்றியோடு வழி நடத்துவதற்காக வந்தவர்தான் ஆண்டவராக இயேசு. ஆகவே இன்றைக்கும் இந்த திருப்பாடல் திருவசனம் சொல்லுவது போல, உமது பேரன் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று அவர் மன்றாடியது போல, நீங்களும் ஆண்டவரை நோக்கி கேளுங்கள், ஆண்டவரே நீரே எனக்கு வழியாக இருந்து வழிகாட்டி அனுதினமும் என்னை என் குடும்பத்தை வழி நடத்தும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழியாக இருந்து எல்லா விதமான தீமையிலிருந்தும் பாதுகாத்து, எல்லா விதமான கரடு முரடுகள் மேடு பள்ளங்களில் இருந்து விடுவித்து, உங்களுக்கு வருகின்ற எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து நீங்கள் அடைய வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைத்து செல்லுவாராக. நாம் செபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வழியாக வந்த இயேசுவே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே வழியாக இருந்து இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பசுமையான வழியிலே இவர்களை வழிநடத்துவீராக. இன்றைக்கும் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடுகள் மேடு பள்ளங்களை அகற்றி ஆண்டவரே நீர்தாமே இவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து பகலிலும் இரவிலும் இவர்களுக்கு முன் சென்று இவர்களை வழி நடத்துவீராக. இவர்கள் வாழ்க்கையில் எடுக்கிற திட்டங்கள் தீர்மானங்களிலே வெற்றி காண ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் இருதயத்தால் தொழுவோம் நாம்.
இயேசுவின் நாமமே திருநாமம் இருதயத்தால் தொழுவோம் நாம்.
இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாம்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் எமது நற்செய்தி தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162 8 5 9 4 5 4 1 6 6 2 8 5 9 4 5. அருள் தியானம் தொடர்கிறது. திருப்பாடல் அல்லது சங்கீதம் 31 திருவசனம், அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தரலும், ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது கடவுளை நோக்கி மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தரலும் என்று அவர் கூறுவதையும், அதுக்கு பின்பு நீரே எனக்கு அடைக்கலம் என்று கடவுளை தன்னுடைய அடைக்கலமாக ஏற்றுக்கொள்வதையும் நாம் திருவசனத்திலே பார்க்கிறோம். அன்று தாவீதுக்கு எதிராக பலர் சதித்திட்டம் செய்தனர். எப்படியாவது அவருடைய உயிரை பறித்து கொள்ள வேண்டும் என்று சிலர் நினைத்தனர். அவர் யாரை அன்பு செய்தாரோ அல்லது யாருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாரோ அவர்கள் வழியாகவே தாவீதுக்கு பல துன்பங்கள் வந்தது. அதனால்தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் எனக்கென்ன விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தரலாம். அது எதை காட்டுகிறது என்றால், ஒரு மீனை பிடிப்பதற்கு மீனவர்கள் வலையை போட்டு விடுகிறார்கள். அந்த மீனுக்கு தெரியாது அந்த வலைக்குள்ளே போனால் தான் அகப்பட்டு விடுவேன் என்று. அந்த மீனுக்கு தெரியாமலேயே வலையை போட்டு மீனை பிடிப்பது போல இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு எதிராக தாவீதுக்கு தெரியாமலேயே அவருடைய பகைவர்கள் வலையை விரித்து எப்படியாவது அவரை பிடித்துவிட வேண்டும், அவருடைய உயிரை கொன்றுவிட வேண்டும், அவருக்கு துன்பம் விளைவித்து விட வேண்டும் என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள். அதுபோல இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அன்பு செய்தவர்கள், நீங்கள் நம்பினவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தெரியாமலேயே வலைகளை விரித்து எப்படியாவது உங்கள் வாழ்க்கையை விழுத்திவிட வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்களை கொண்டு வந்துவிட வேண்டும், உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகளை கொண்டு வந்துவிட வேண்டும், குடும்ப உறவுகளிலே பிரிவினைகளை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பலர் உழைக்கலாம், பலர் அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கலாம், அதனாலேயே நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த திருவசனத்தின் வழியாக நீங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, அவர்கள் எனக்கு எதிராக வலைகளை விரித்து வைத்திருந்தாலும் நீரே எனக்கு அடைக்கலம் என்று. அதுபோல உங்களுக்கு எதிராக எத்தனையோ தீமைகள் இருந்தாலும் நீங்கள் கடவுளை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை மீறி எந்த துன்பமும் உங்கள் வாழ்க்கையிலே வர முடியாது. கடவுளை நம்புகிறவர்களை கடவுள் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். கடவுளை நம்புகிறவர்களுக்கு எதிராக எத்தனை பெரிய ஆயுதங்கள் எழுந்து வந்தாலும், எத்தனை பேர் அவர்களுக்கு எதிராக தீமைகள் செய்தாலும், எவ்வளவு பலம் வாய்ந்த வலைகளோ கன்னிகளோ வைக்கப்பட்டாலும், கடவுள் தன்னை நம்புகிற பிள்ளைகள் பக்கமாகவே இருக்கிறார். அவர்களை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாக்கிறார். தாவீதை கோலியாத்திடமிருந்து பாதுகாத்தது மட்டுமல்ல, கோலியாத்தை வெற்றி கொள்வதற்கே தாவீதுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்தார். அவருடைய உயிரை பறிக்க தேடிய சவுல் அரசரிடத்திலிருந்து தாவீதை ஆண்டவர் பாதுகாத்து சவுளுடைய இருக்கையிலேயே உட்காரும்படி செய்தார். அதுபோல இன்றைக்கும் கடவுள் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எதிராயிருக்கிற தீமைகளை அகற்றி உங்கள் எதிரிகளுக்கு முன்பாகவே கடவுள் உங்களுக்கு பந்தி வைப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்திலேயே அர்ப்பணித்து மன்றாடுகிறேன். இவர்களுக்கு எதிராக, இவர்களுக்கு தெரியாமலேயே எத்தனை வலைகள் விரிக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டோர்தாமே இவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து எல்லா தீமை என்கிற, துன்பம் என்கிற, பிரச்சனை என்கிற, நோய் என்கிற வலைகளில் இருந்து இவர்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். என்றும் இவர்களுடைய கண்ணீரை துடைத்து, இவர்களுடைய கவலைகளை மாற்றி, இவருடைய உள்ளத்தில இறை சமாதானத்தையும் குடும்பத்தில நிறைவான ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
கருணையாலே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கருணையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடும். இயேசுவையே நம்புவேன், இயேசுவையே நம்புவேன், இயேசுவையே நம்புவேன், இயேசுவையே.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, எமது இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com, www.tamilgoodnews.com, www.vanpura.com. அருள் தியானம் தொடர்கிறது. திருப்பாடல் 31 ஐந்தாவது திருவசனம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும் என்று திருப்பாடல் வசனம் சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று முதலாவது பகுதியை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, வாக்கு புரளாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும் என்று சொல்லி வேண்டுவதையும் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே முதல் பகுதியாக உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்கிற இந்த வார்த்தை இயேசு சிலுவையிலிருந்து கூறிய வார்த்தையோடு இணைந்திருக்கிறது. தந்தையே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கூறியது போலவே இங்கு தாவீதும் கூறுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பல முறைகளிலே பாருங்கள், நமது வாழ்க்கையிலே மரணமே வருவது போல பல பிரச்சனைகள் வந்து மூடிக்கொள்ளுகிறது. இனி வாழவே முடியாது என்கிற ஒரு நிலை நமக்கு வந்து விடுகிறது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனையாகவும் இருள் நிறைந்ததாகவும் இருக்கின்ற ஒரு சூழல் போல தெரிகிறது. அல்லது உடலிலே ஏற்படுகிற நோய், குடும்பத்திலே ஏற்படுகின்ற மனக்கசப்புகள், இன்னும் பொருளாதார வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி என்று பல சூழ்நிலைகளினாலே நாம் வாழ்வதை விட சாவதையே விரும்புகின்ற சூழல் பல முறைகளிலே வரத்தான் செய்கிறது. அந்த நிலைகளிலே நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள், நாம் ஏன் இனி வாழ்வான், மரித்து போகலாமே என்று கூட நினைத்து விடுகிறோம். அதுபோலதான் இங்கு கூட இந்த சங்கீத ஆசிரியருக்கு பல சூழ்நிலைகளாலே துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே உமது கையிலே என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று. இந்த பகுதியிலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளுவோம். எப்பொழுதும் பாருங்கள், கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு அவர் ஒருவரே. நம்முடைய உயிர் தங்கியிருக்கும் இடம் அவருடைய கரம் ஒன்றுதான். அதனாலே எப்பொழுதும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுதும், நம்முடைய நாளை ஆரம்பிக்கும் பொழுதும், ஆண்டவரே இந்த நாளை உம்முடைய கரங்களையே நான் ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய பிள்ளைகளை, நீர் எனக்கு தந்த சொத்து சுகங்களை, என் வேலையை, ஆண்டவரே உம்முடைய கையிலேயே நான் ஒப்படைக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அந்த சுபத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தருகின்றது. இயேசு தன்னுடைய உயிரை தந்தையின் கரங்களிலே ஒப்படைத்தார். தந்தை என்ன செய்தார் பாருங்கள், அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல எப்பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் கரங்களில் அர்ப்பணித்து நிற்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நமக்கு ஆதரவாக அடைக்கலமாக இருந்து நமக்கு வருகிற எல்லா துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவித்து உயர்த்தி விடுகிறவராக இருக்கிறார். இந்த திருவசனத்தில் இரண்டாவது பகுதி, வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளும் என்று சொல்லுகிறார். கடவுள் வாக்கு மாறாதவர். மனிதர்கள் வாக்கு மாறி போகலாம், ஆனால் கடவுள் கூறின ஒவ்வொரு வார்த்தையும் மாறாத வார்த்தைகளாகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் கரங்களிலே அர்ப்பணித்து விட்டு அவர் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையோடு ஏற்று வாழ ஆரம்பிப்போம் என்றால் இறைவன் அந்த வார்த்தை வழியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை அகற்றி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்களை நீக்கி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளையும் பிரச்சனைகளையும் இல்லாமல் பண்ணி, நம்மை வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை இறைவன் கரங்களில் அர்ப்பணியுங்கள். அவருடைய வார்த்தையை தினமும் படியுங்கள், தியானியுங்கள். அந்த வார்த்தையில் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இறைவன் தன்னுடைய வார்த்தையினால் உங்களை வாழ வைப்பார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறேன். இதோ இவர்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களிலேயே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, குயவன் கையிலே களிமண் வரும் பொழுது அது ஒரு புதிய பாத்திரமாக வணையப்படுவது போல, என்றும் இவர்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு புதிய பாத்திரமாக மகிழ்ச்சி நிறைந்ததாக, உன்னதமான சமாதானம் நிறைந்ததாக, நீர் கொடுக்கிற விடுதலை வாழ்வு நிறைந்ததாக இருக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, நீர் வாக்குமாறாத கடவுள் என்று கூறியிருக்கிறீர். ஆகவே ஒவ்வொரு முறையும் இவர்கள் உம்முடைய இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருப்பது போல இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவையும் நிறை வாழ்வையும் தந்து ஆசீர்வதிப்பீராக.
கவலைப்படாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே என் மகனே. கவலைப்படாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே என் மகனே. உன்னோடு இயேசு இருக்கின்றார், உன் நெஞ்சில் வாசம் செய்கின்றார். உன்னோடு இயேசு இருக்கின்றார், உன் நெஞ்சில் வாசம் செய்கின்றார். கவலைப்படாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே என் மகனே. நடந்தவையெல்லாம் நன்மைக்கே, கடந்ததை மறந்து விடு. நடந்தவையெல்லாம் நன்மைக்கே, கடந்ததை மறந்து விடு. புதியன ஆண்டவர் செய்திடுவார், புதியன ஆண்டவர் செய்திடுவார். இதயத்தில் உறுதி கொள்ளு, இதயத்தில் உறுதி கொள்ளு. கவலைப்படாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே என் மகனே. கவலைப்படாதே, கலங்கி நிற்காதே, கண்ணீர் சிந்தாதே என் மகனே.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் எமது நற்செய்தி தியானங்களை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. எமது இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com, www.tamilgoodnews.com, www.wanpura.com. அன்பு நேயர்களே, எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-876-2734. அன்பு நேயர்களே, wanpura.com என்னும் இணையதளத்தின் மூலம் எமது வான்புறா இணையதள வானொலியை 24 மணி நேரமும் கேட்டு பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்.
சுமை தாங்கிகள், சித்திரம், எழுதியவர் ஜெயக்குமார்.
அப்பாடா
சேகர், வந்துட்டியாப்பா?
ஆமாம்மா.
என்னாச்சு சேகர்?
என்னமா சொல்றது, வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிருச்சுமா.
என்னப்பா சொல்ற?
பின்ன என்னமா, கஷ்டப்பட்டு படிச்சு வேலை தேடினா அங்க 1008 பிரச்சனைங்க.
சேகர், நீ என்ன சொல்றப்பா?
அம்மா, நேத்து ஒரு கம்பெனில வேலை கேட்டு போனேன். அங்க லஞ்சம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு போன இடத்துல யாராவது பெரிய மனுஷங்க சிபாரிசு இருந்தாதான் வேலை கொடுப்பாங்களாம்.
அப்படியா?
ஆமாமா. இப்படி எல்லாரும் சொல்றது கேக்குறதுக்காக தான் நான் கல்லூரிக்கு எல்லாம் போய் படிச்சுனா, அதுக்கு படிக்காமலே இருந்திருக்கலாம் போல தெரியுது.
சேகர், நீ ஒரு நல்ல வேலைக்கு போனாதான் உங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்.
அதுக்காக தானமா நான் தினமும் இந்த ஃபைல தூக்கிட்டு அலையறேன். ஆனா வேலை தான் கிடைக்க மாட்டேங்குதே, நான் என்னமா செய்யறது?
சேகர்,
என்னமா
காலையில கூட நீ எதுவும் சாப்பிடாம போயிட்ட. வாப்பா முதல்ல கொஞ்சம் சாப்பிடு.
வேண்டாமா, எனக்கு பசிக்கல.
ஏண்டா போய் சொல்ற?
அம்மா, வேலைக்கு போன அப்பா எப்படியும் பசியோட தான் வருவாரு, அதனால அப்பாவுக்கு அந்த சாப்பாட வச்சிருங்கம்மா.
இப்படியே நம்ம குடும்பம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட போகுதோ. சேகர், உனக்கு ஒரு வேலை கிடைச்சா நம்ம கஷ்டமெல்லாம் விலகிடும்லப்பா.
நிச்சயமாமா.
அந்த நாளை தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
கனகம்.
என்னங்க, இத வந்துட்டேன்.
சேகர் எங்கம்மா?
மாடியில் தாங்க இருக்கான்.
வேலை என்ன ஆச்சா?
அது ஒன்னும் கிடைக்கலையங்க.
பாவம், படிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கான்.
என்னங்க செய்யறது? சேகருக்கு உங்க பாரத்தை குறைக்கணும்னு தான் ரொம்ப ஆசை.
கனகம், என்னோட பாரத்தை மட்டுமல்ல, அவனுக்கு அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும்னு தான் ஆசை.
ஆமாங்க, அதுக்காகத்தான் வேலை கிடைச்சா போதும்னு அலைஞ்சுகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலையே அமைய மாட்டேங்குதே.
இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குமா, என்ன செய்யறது?
சரி வந்து சாப்பிடுங்க.
சரி, பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா?
சேகர் தான் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டான்.
ஏமா,
நீங்க பசியோட வருவீங்கன்னுதான் அவன் சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டான்.
கனகம், இப்படிப்பட்டவன் நமக்கு மகனா பிறந்தது நம்மோட அதிர்ஷ்டம் தான்.
ஆமாங்க.
அம்மா, நேத்து நீங்க கொடுத்த பேப்பர்ல இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் போய் பார்த்தேன், அதுல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குமா?
அப்படியா?
ஆமாமா.
சேகர், எப்படியோ உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கே, அதுவே போதும்பா.
அம்மா, சம்பளம் ரொம்ப குறைவுதாம்மா, மாசம் 3000 ரூபாய்தான்.
பரவாயில்லப்பா, போ போ, வசரும் இல்ல. சேகர், நல்ல விஷயத்த நீ சொல்லிருக்க. தினம் தினம் வேலை தேடி நீ அனுத்து போறதை விட இந்த சம்பளத்திலயாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கே, அதுவே போதும்பா. இந்த வேலையில இருந்துகிட்டே வேற இன்னும் நல்ல சம்பளத்துக்கு பெரிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம்ப்பா.
நிச்சயமாமா. ஆமா, தங்கச்சிங்க
எதிர் வீட்டுக்கு படிக்கிறதுக்காக போயிருக்கா.
அவளுக்கு முதல்ல புஸ்தகம் வாங்கி தரணுமா?
அவளோட படிப்பு முடியறதுக்கு இன்னும் 3 மாசம்தான் இருக்கு. அதனால அவளுக்கு இப்ப புத்தகம் எல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல நீ அக்காவுக்கு ஒரு நல்ல வழி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்.
ஆமாமா, நீங்க சொல்றதுதான் சரி.
சரிப்பா, நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு நீ எந்த துணியை போட்டுட்டு போக போறேன்னு சொல்லு, நான் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன்.
அம்மா, நானே போய் எடுத்து ரெடி பண்ணிக்கிறேம்மா.
அந்த சிரமம் கூட நீ எனக்கு வைக்க மாட்டியா? சரிப்பா.
கனகா.
என்னங்க?
சேகர் வேலைக்கு போய் 3 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள அகிலாவுக்கு மாப்பிள்ள பாக்குற வேலையில ஆரம்பிச்சா?
பின்ன, இப்பவே ஆரம்பிச்சாதான் இன்னும் ஒரு 6 மாசத்துல கல்யாணம் நடக்கும்.
அது சரி, ஆனா கல்யாணம்னா பணம் தேவைப்படும் இல்ல, நகை அது இதுன்னு ஏகப்பட்ட செலவாகுமே, அதுக்கு எங்க போறது?
என்னங்க இது, எல்லாருமே பணத்தை வச்சுக்கிட்டா கல்யாணம் பண்றாங்க.
அப்படின்னா பணம் எப்படியும் வந்துருங்கிற?
நிச்சயமாங்க, நீங்க பேசாம இருங்க, எல்லாம் பாத்துக்கலாம்.
அது சரிம்மா. டேய் சேகர்.
அப்பா, நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்னப்பா?
ஆமாப்பா, எல்லாம் கல்யாண விஷயம்தான்.
அப்பா, நான் கூட உங்ககிட்ட அத பத்தி தான்ப்பா பேசணும்னு இருக்கேன்.
அப்படியா, என்ன விஷயம் சொல்லு.
நான் என் கூட வேலை செய்யற கவிதாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ப்பா.
டேய், என்னடா சொல்ற?
அப்பா, அவ என்ன விட அதிகமா சம்பளம் வாங்குறாப்பா, அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான்.
அது சரிடா.
என்னங்க நீங்க, அவங்க என்ன பேச்சு பேசுறா? ஏண்டா, இங்க வீட்டுல உன் கூட பிறந்தவங்க இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ உன் கல்யாணத்தை பத்தி பேசுற?
அம்மா, அகிலாவை பத்தி யோசிச்சுதாமா இப்படி ஒரு முடிவுக்கே வந்திருக்கேன்.
என்னடா உளர்ற, அகிலா கல்யாணத்துக்கும் உன் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்?
அம்மா, என்னமா நீங்க புரியாம பேசுறீங்க? என்னோட சம்பளம் 3000 தான், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? கவிதாவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அவளோட சம்பளம் 5000 ரூபாய் சேர்த்து 8000 ஆகும். அப்பதானே வெளியில எங்கேயாவது அக்காவோட கல்யாணத்துக்கு கடன் வாங்கினாலும் அதை நாம உடனே திருப்பி கொடுக்க முடியும்.
நீ சொல்றது சரிதான்டா, ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்னடா சொல்லுவாங்க?
அப்பா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி ஏன்பா பேசுறீங்க? ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனை தீர்க்க போறது நாம தானே தவிர அவங்க இல்லப்பா.
ஏண்டா, அகிலாவை கூட அதிகமா படிக்க வைக்காம ஒன்னு படிக்க வைக்கணும்னு நினைச்சு படிக்க வச்சமே, எதுக்கு தெரியுமா?
கடகம், இப்ப எதுக்குமா அதெல்லாம்?
நீங்க சும்மா இருங்க, அவ அடுத்த வீட்டுக்கு போறவதானே, அதனாலதான் ஒன்னு அதிகமா படிக்க வச்சோம்.
அம்மா, இப்ப என்ன படிக்க வச்சதுனால நான் என்னமா உங்களெல்லாம் விட்டுட்டா போயிட்டேன்? இந்த குடும்பத்துக்காக தானமா இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்றேன். அது தப்பா?
தப்புதாண்டா, நீ சொல்றது தப்புதான். மகிழாவுக்கு கல்யாணம் பண்ணாம நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது தப்புதாண்டா.
அம்மா, என்னோட பார்வைக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை தம்மா நான் செய்யறேன்.
சேகர்,
கனகம், நீ தேவையில்லாம கோவப்படாத. உனக்கு எது சரியது படுதோ அப்படியே செய்.
என்னங்கிட்ட நீங்களும்?
கனகம், சேகர் எது செஞ்சாலும் அது நம்ம குடும்ப நலனுக்காக செய்வோம். அதனால நீ கவலைப்படாம இருமா.
கவிதா,
என்னங்க?
அம்மா ஏதாவது கேட்டாங்களா?
இல்லைங்களே.
எங்க அப்பா?
எதுக்கு கேக்குறீங்க?
உன்னோட சம்பளம் எவ்வளவு, என்ன ஏதுன்னு உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களான்னு கேட்டேன்.
அவங்க இத பத்திலாம் எதுவும் என்கிட்ட கேக்கலீங்க. அம்மா, நீங்க ஏன் கேக்குறீங்க?
இல்ல, எங்க அகிலாவோட கல்யாணத்துக்காக முடிவு பண்ணாங்க. ஆனா நான் நமக்காக ஒரு பொய் சொல்லிட்டேன்.
என்ன சொன்னீங்க?
என்னை விட உனக்கு சம்பளம் அதிகம்னு சொன்னேன். அதை எல்லாரும் அப்படியே நம்பிட்டாங்க.
அப்படிங்களா?
கவிதா, எங்க அம்மா அப்பா யாராவது உன்கிட்ட கேட்டா 5000 சம்பளம்னு சொல்லிரு.
ஏங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாம?
இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு நட, அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்.
சேகர்,
என்னம்மா?
நம்ம தரகர் இருக்காருலப்பா, அவர் வந்திருந்தாரு. ஒரு நல்ல இடம் ஒண்ணு இருக்கா, நம்ம அகிலாவுக்கு ஏத்த இடமா.
அப்படியா?
ஆமாப்பா, நீ சரின்னு சொன்னா முறைப்படி வந்து பொண்ணு பாக்க சொல்லலாம்.
அம்மா, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தரகர் ஏதாவது சொன்னாரா?
25 சவரன் நகையும், அப்புறம் வழக்கம் போல இந்த கட்டில், பீரோ, பாத்திர பண்டம், மாப்பிளைக்கு ஒரு பைக் ஒன்னும் கேக்குறாங்களாம்.
ஏமா, இவ்வளவு கேக்குற மாப்பிள நமக்கு தேவையா?
என்ன சேகர் சொல்ற?
அம்மா, நீ சொன்னதெல்லாம் வாங்கணும்னா குறைஞ்சது 3 லட்சம் ரூபாய் ஆகுமா. இந்த அளவுக்கு பணம் நம்ம கிட்ட இருக்கா நீங்களே சொல்லுங்க. 5 சவரன் நகை கேக்குற அளவுக்கு யாராவது மாப்பிள்ள இருந்தா பாத்து முடிவு பண்ணுங்கம்மா. அதுவே நமக்கு அதிகமான செலவுதான், புரிஞ்சுக்கங்க. நான்
வரேன். என்னது இவன் இப்படி பேசிட்டு போறானே?
அப்படியே சொன்னாம?
ஆமாங்க.
கனகம், நீ கவலைப்படாதமா. என்னால முடிஞ்ச அளவுக்கு கடனை கடனை வாங்கி நம்ம பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்றேன்.
சேகர் இப்படி பேசுறதுக்கு காரணமே இப்ப வந்திருக்காளே அவதான்.
என்ன சொல்றீங்க?
ஆமாங்க, அதிகமா சம்பாதிக்கிறோங்கிற திமிர்ல அவனை நம்ம பேச்ச கேட்காத அளவுக்கு பண்ணிட்டா.
அப்படியே சொல்ற?
பின்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தான், இப்ப எப்படி மாறிட்டான் பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? வந்த இவதானே. இனிமே நம்ம பிள்ளைய நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லங்க.
கனகம்,
இங்க பாருங்க, இனிமே நீங்க தான் நம்மோட பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்.
எப்படியாவது நம்ம தகுதிக்கேத்த மாதிரி செஞ்சிடலாமா?
அது போதுங்க எனக்கு.
கனகம், அகிலா எங்க போயிருக்கா?
ஒரு வேலை வாங்கி தரேன்னு கவிதா தான் அவளை கூட்டிட்டு போயிருக்கா.
அவ எதுக்கு அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்?
வீட்டுல சும்மா தானே இருக்கா, அதனாலதான். அவளுக்கு கல்யாணம் பண்றதை விட இப்படி ஏதாவது ஒரு வேலையில தள்ளி விட்டுட்டா போதும்னு முடிவு பண்ணிருப்பா. இத பாருங்க, அகில வேலைக்கு போக வேண்டாம்னு நீங்க சொல்லிடுங்க.
சரி சரி.
ஏய் கவிதா, என்னத்த நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்த, ஏன் கோவப்படுறீங்க? பின்ன நீ பண்ற காரியத்துக்கு சந்தோஷப்படவா முடியும்? அப்படி நான் என்னத்த பண்ணிட்டேன்? நம்ம அகிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையதானே ஏற்பாடு செய்யறேன். எப்படி நல்ல வாழ்க்கையா? நீ உன் புருஷனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி 5 சவரன்ல மாப்பிள்ளையா? ஆள் எப்படி, வயசானவனா? அத்த, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஒண்ணுமே புரியாத மாதிரி கேக்குற? அன்னைக்கே சேகர் தான் மலாவாரியா சொல்லிட்டானே, எல்லாம் நீ அவனுக்கு சொல்லி கொடுத்தது தானே?
கனகம், என்ன சத்தம் போட்டு இருக்க?
இங்க பாருங்க, இவ என்ன சொல்றான்னு கேளுங்க.
கனகம்,
நம்ம பொண்ணு ஏதோ ஒரு குளங்கொட்டையில தள்ள முடிவு பண்ணிட்டாங்க.
பேசாம இரு. கவிதா, என்ன விஷயமா? எதுக்கு உடனே வீட்டுக்கு வர சொன்ன?
மாமா, அகிலாவ பொண்ணு பாக்க வராங்க மாமா.
கவிதா,
வாங்க. நீங்க தான் இன்னும் வரலையேன்னு எதிர்பார்த்தேன். சேகர்,
என்னம்மா?
உன் மனைவி என்ன பண்றா தெரியுமாடா?
அவ என்னமா பண்றா? நீங்க தான் அகிலாவுக்கு மாப்பிள பாக்க வராங்கன்னு சொன்னதா சொன்னா?
பாத்தீங்களாங்க, இவளே நமக்கு தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்கிட்ட நாம சொல்றதா சொல்லிருக்கா. ஒரே வீட்டுக்குள்ள என்னமா நாடகம் ஆடுறா பாத்தீங்களா?
கவிதா, என்னமா இதெல்லாம்?
மாமா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். இந்த வீட்டு சுமைய சுமக்கிற கடமை எனக்கு இருக்கதானே செய்யும் மாமா?
அடாடாடா, என்னமா சுமக்கிற?
அத்தே, நான் உங்களுக்கு விரோதி மாதிரி தெரியறேன்னு நினைக்கிறேன், ஆனா நான் அப்படி இல்ல. நம்ம அகிலாவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைக்கிறேன்.
கவிதா என்ன சொல்ற நீ?
இத பாருங்க, உங்க தங்கையோட கல்யாணத்தை நீங்க எப்பாடு பட்டாவது நடத்தி வைக்கிறது உங்க கடமைங்க. ஆனா நீங்க அப்படி செய்யாம உங்க அம்மா கிட்ட இந்த இடம் முடியணும்னா 3 லட்சம் செலவாகும்னு சொல்லி அதனால வேற மாப்பிள்ள பாருங்கன்னு சொன்னதே நானும் கேட்டேங்க. அது மட்டும் இல்லாம அத்த மாமா கிட்ட என்னாலதான் நீங்க அப்படி சொன்னதா அகிலா என்கிட்ட சொன்னா. இத பாருங்க, உங்க அப்பா அம்மா உங்களை பத்தி பெருமையா நினைக்கிறாங்க, ஆனா பெற்றவங்களோட மனசை நீங்க மதிக்கல. ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. அதான் கடன் வாங்கியாவது நம்ம அகிலாவோட கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இவங்க முடிவு பண்ண அதே மாப்பிள்ளையே.
கவிதா
மதிக்கவிட்டா, என் புள்ள மனச மாத்தினது நீதான் நினைச்சு உன்னை நான் திட்டிட்டு இருந்தேன்.
அத்த, நான் ஒன்னும் பெருசா செய்யல, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன்.
சுமை தாங்கிகள் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார். இதில் பங்கு பெற்றவர்கள் ஸ்ரீதர், செபஸ்டியான், கீதா, ஹேமலதா. ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்புரான் நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புரான் நிகழ்ச்சிகளை எமது இணையதளங்கள் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் எமது இணையதளங்கள் www.tamilnewlife.com அல்லது www.tamilgoodnews.com. சரி நேயர்களே, இத்துடன் வான்புரான் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.